நேயர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி கேட்குறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நம்ம நண்பர் ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம முதல்ல கேட்குற கேள்வி நல்லா இருக்கீங்களாங்கிறது தான். அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஓ பிரமாதமாக இருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ இருக்கேன், என்னவோ போய்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு வகையில் நீங்கள் எந்த வகையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்புகிறது உற்சாகமாக நலமாக இருக்கணுங்கிறத தான். நலமாக இருக்கிறது அப்படின்னா நம்முடைய உடல் தொந்தரவுகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும், அதே சமயம் மனசும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் அப்படி இருக்கமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறது தான் சரியான பதில். அவசர கதியில் இயங்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் எல்லோரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் ஏற்படுற மன உளைச்சல், மன அழுத்தம், அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம், அது ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அதற்கான தீர்வுகள் என்ன, இதையெல்லாம் பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க மனநல மருத்துவர் டாக்டர் என்எஸ் மணி அவங்க. இது பெண்களுக்கான மன அழுத்தம் அப்படிங்கிறதுனால பெண்கள் தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆண்களும் இதை கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாங்க டாக்டர் சொல்ல போகிற விவரங்களை கேட்போம்.
வணக்கம் சார். பொதுவாக வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கூடவே மனமும் நல்லா இருக்கணும், மனநலமும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் இப்போது புரிஞ்சிட்டு வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் இந்த மனநலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னாக்க மனநல மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னாலே நிறைய பேர் தயங்குவாங்க, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் தயக்கம் இருந்தது. இன்றைக்கி வந்து அது அந்த மாதிரி இல்லை, நிலம் மாறிடுச்சு, அது வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து மனநல பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த மனநலம்ங்கிறது என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார்.
அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. அந்த பழைய காலத்தில் வந்து, அதாவது 10-20 வருடங்களுக்கு முன்னால், மனநல மருத்துவர்னு சொன்னாலே பக்கத்தில் வாரதுக்கே ஒரு பயப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து மாறி கழிந்த ஒரு 5-7 வருடங்களாக எங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, முதல்ல வெளிநாட்டில் வந்து நிறைய முக்கியத்துவம் இருந்தது, இப்போ வந்து இந்தியாவிலையும் அந்த முக்கியத்துவத்துக்கு வந்ததுனால நாங்களும் தினசரி நிறைய வந்து பாதிக்கப்பட்டவங்களை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். நீங்களே சொன்னீங்க அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது, உடல் நலம் மனநலம், அதாவது ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி. ஒரு நாணயம்னா என்ன ஆகணும், ரெண்டு பக்கமும் சேர்ந்தால் அது நாணயமாக நம்ம கருதுகிறோம். அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து உடல் நலம், இன்னொரு பக்கம் வந்து மனநலம், ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து என்னாகும், ஒரு மனிதன் வந்து முழுமையாக வாழ முடியும். இப்போ என்ன இது புதுசாக ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதையும் கூட சேர்த்துட்டாங்க. அதனால தான் அந்த ஆன்மீகத்தையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல மனநலம் இருக்கிறாங்கன்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கணும்னா அவன் நல்லா தூங்கணும். இன்றைக்கி வந்து கேட்டால் 100-80 பேர் வந்து என்ன சொல்கிற கம்ப்ளைண்டே, சரியாக தூக்கம் இல்லை சார், கஷ்டமாக இருக்குது சார், தூங்க முடியலை சார், தூங்கும்போது நடுராத்திரி எழும்பி உட்காந்துக்கிறேன் சார், அல்லது தூங்குறேன் சார், அப்புறம் 7 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறேன். இந்த காமன் கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா 100-80 பேராவது பார்த்தீங்கன்னா, பொதுமக்களும் சரி எங்கள்கிட்ட வரவங்களும் சரி, இது இருக்கக்கூடிய ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து மனசு சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒருவருக்கு தூக்கம் வரவில்லை என்றால் மனதில் அமைதி இல்லை என்று அர்த்தம், சரியாக இல்லைன்னு சொல்வதை விட அமைதி இல்லை என்று அர்த்தம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, உணவில் வந்து திருப்தி வேணும். யாரை கேட்டாலும் என்னாச்சுது, அதை சாப்பிட்றதில்ல, இதை சாப்பிட்றதில்ல, பழைய காலங்களில் அப்படி இல்லை, எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு பழமொழி உண்டு, நொறுங்கத்தினால் நோயும் தீரும் சொல்லக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி மாறி, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதேன்னு சொல்லக்கூடிய. ஸோ ஒரு நல்ல தூக்கம் வேணும், ஒரு உணவில் ஒரு திருப்தி வேணும். எல்லோரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, நைட்டு மாத்திரை, உணவு எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட். அப்போ அதே அவங்களுக்கு என்ன ஆகுது, மனசை வந்து ஒரு பாதிக்க. இப்போ எனக்கே எடுத்துங்க, ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடும்போது நான் சில மாத்திரைகளை சாப்பிட்டுட்ருக்கேன், மற்றவங்க சாப்பிடும்போது பார்க்கும்போது எனக்கே என்னாகும், அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. அதே ஒரு மனசில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி. மூணாவது பார்த்திங்கன்னா உற்சாகம். எல்லோரும் இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்கிறோம், உற்சாகத்துக்கு தான் நம்ம வாழ்கிறோம். அதாவது யார் எடுத்தாலும் ஹாப்பி லைஃப், ஹாப்பி லைஃப், ஹாப்பி லைஃப். இந்த மூன்று ஒரு மனிதனுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதாவது உணவில் திருப்தி, உறக்கத்தில் திருப்தி, உற்சாகத்தில் திருப்தி, நாலாவது வந்து கணவன் மனைவி உறவில் திருப்தி, அது உடலுறவில் திருப்தி, இந்த 4 திருப்தியும் இருந்தாலே அவர்கள் வந்து முழு மனதால் என்ன இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச வேலை இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கணும்னா 100-5 பேருக்கு தான் கிடைக்குது.
இப்போ நல்லா அருமையாக சொன்னீங்க சார். அதாவது உணவு, உறக்கம், இதெல்லாம் வந்து மனிதனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்துச்சுனாக்கா அவங்க நல்ல மனநலம், உடல் நலம் எல்லாத்துலேயும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இல்லாமல் வந்து தூங்கியே பொழுதை கழிப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க தூக்கம் வராமல் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மனநலம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக பாதிக்கப்படுறது
பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குது, அது எந்த அளவுக்கு உண்மைங்க டாக்டர்?
இது உண்மை, 100%. உண்மை. காரணம் என்னென்னா, நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா, ஆண்கள் வந்து மேலேயும் பெண்கள் வந்து என்னாச்சு, ஒரு அடுத்த ஸ்டெப்பு தான் வாழ்ந்து. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா, சமூகத்தில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை என்று எடுத்துக்கிட்டாலும், இன்றைக்கும் வந்து என்னாச்சுது, ஆண்கள் சொல்கிறது தான் பெண்கள் கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஒரு ஆணை எடுத்தாச்சுன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கே ரெண்டு குழந்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பையனாக இருந்தால் 10 மணிக்கு லேட்டாக வந்தாலும் நான் பையனை என்ன பண்ணுறதில்ல, கட்டுப்படுத்துறதில்ல, பையன் அப்படி தான் இருப்பான். அதே டைமில் பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 6 மணிக்கே வீட்டுக்கு வந்துடு, நீ என்ன பண்ண, கட்டுப்பாடுகள் வந்து ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணுறோம், பெண்களுக்கு அதிகம் கொடுக்குறோம், ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஃப்ரீடம் நம்ம விடுறோம். ஒவ்வொரு விஷயத்துலேயும், இந்த விஷயம் மட்டுமில்லை, ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது வருது. ஸோ ஒரு ஃப்ரீடம் இருந்தாலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாயிருது. பெண்களுக்கு வந்து ஆரம்பத்திலே ஃப்ரீடம், அதாவது எந்த அப்பா அம்மா சொல்லுங்கள், ஒரு அப்பா சொல்லக்கூடிய ஒரு டயலாக் எப்படி இருக்கும், பிள்ளை என் வீட்டில் இருக்கும்போது மட்டுமா சந்தோஷமாக இருக்கட்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஆனால் அதே அப்பா என்ன சொல்லுவாங்க, நீ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பிறகு என்னாச்சுது, உன் மாமியார் அவங்கள சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடத்தையும் கொடுத்து அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஷரையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் பெண்கள் வந்து அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னா, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து ஆண்டவனுடைய படைப்பில் வந்து ஆண்களுக்கு உடம்பில் உற்பத்தி ஆகிற ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சிங்கம், அது ஆண் சிங்கத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன், அதாவது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு ஆண்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். பெண்களுக்கு வரக்கூடிய வந்து இஸ்ட்ரோஜன் வந்து ஒரு பெண்மையை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். அதனால தான் ஆண்களுக்கு கோபம் அதிகமாக வரும், பெண்களுக்கு வந்து என்ன இருக்கும், கோபம் கம்மியாக வரும். அதாவது அக்ரெஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து வேலைப்பழு தான் மெயின் காரணம். இன்றைக்கி இன்னும் யோசிப்பாருங்க, 60-70 பேர் என்ன பண்ணாங்க, பெண்கள் வேலை தான் பார்க்குறாங்க, கணவனும் வேலை பார்க்குறான். கணவன் வேலை பார்க்குற அதே 8 hours to 10 hours தான் யார் பார்க்குறா, அந்த பெண்ணும் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும், ஆணுக்கு முன்னால் பெண் எழும்பி ஆகணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கோலம் போட முடியாது, காஃபி எல்லாமே குழந்தைகளை கவனிக்க முடியாது, இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் இது பண்ணுறாங்க. குழந்தைகளை பார்க்குறது மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஆம்பளைட்ட குழந்தைய பார்க்க சொல்லுங்கள் பார்க்கலாம், 2 நாளில் வந்து என்ன பண்ணுவான், ஐயோ சார் என்னால் முடியாது, அந்தளவுக்கு பசங்க வந்து ரகலை பண்ணுறாங்கன்னு. ஸோ பெண்கள் அதையும் குழந்தையும் பார்க்கணும். என் வீட்டுக்கு ஒரு உறவினர் வராங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து, அதாவது பெண்கள் வந்து வாங்கன்னு சொல்லி காஃபி கொடுத்தாதான் அந்த சொந்தக்காரன் திருப்பி அந்த வீட்டுக்கு வருவான். நம்ம என்ன தான் பண்ணாலும் என்னாச்சு, அவன் வீட்டில் போனால் அந்த பொம்பளை எங்களை வந்து ஏறெடுத்து பார்க்கல, ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு காலகட்டம். ஸோ பெண்களுக்கு மன அழுத்தம் வந்து எல்லா விதத்துலேயும் இதாகுது. அதே மாதிரி கடவுளுடைய படைப்பில் ஆண்களுக்கு உடம்புலேருந்து 1 சொட்டு ரத்தம் வந்து வேஸ்ட் ஆகிறதில்ல. பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா 30 ml to 50 ml வந்து மாதவிடாயில் வெளியில் போகுது. ஸோ அது அவங்களுக்கு என்ன இருக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது. இந்த மாதிரி ஒர்க் ப்ராப்ளம், காலில் எழும்புறது ப்ராப்ளம், குழந்தைகளுடைய ப்ராப்ளம், வேலைக்கு போகணும், குடும்பத்தை கவனிக்கணும், இந்த மாதிரி பல சுமைகளையும் அவங்க தாங்கிறது மட்டுமல்லாமல், அந்த 40 to 45 வயசில் என்னாகுது, அந்த தீட்டு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லி 5-6 பெண்கள் வந்து அந்த 45 வயசில் டாக்டர் தூக்கம் இல்லை டாக்டர், எரிச்சல் வருது, கோபம் வருது டாக்டர், வாந்தி வர்றது மாதிரி இருக்குது, எல்லாருமேலாம் எரிஞ்சு விழுந்துடுறேன், நெஞ்செல்லாம் படபடக்குது, வயிற்றுக்குள்ள ஒரு கலக்கமாக இருக்குது டாக்டர், ஒரு நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பல உபாதைகளோடு வருவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா இது வந்து உங்களுக்கு அந்த மென்சஸ் நிற்கிற காலங்களில் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் என்று நாங்கள் அவங்களை உணர்த்தி, அதுக்கு மருந்து மாத்திரைகள் பெரிய பலனை கொடுக்காமல் இருந்தாலும் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஒரு இது கொடுத்து, அப்படியே கொஞ்சம் தூங்குறதுக்கும் அப்படியே ஒரு மனதை இழக்கக்கூடிய சில மாத்திரைகளையும் கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், 1 or 2 years தள்ளி கொண்டு போகும்போது அவங்க வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு வராங்க. அப்புறம் வந்து பொழுதுபோக்கும் பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து என்ன இருக்குது, பொழுதுபோக்கு பலவிதமாக இருக்குது, அதை வந்து நான் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை. ஆனால் பெண்கள் என்னாச்சுது, அந்த பொழுதுபோக்குகள்லாம் அவங்க போக முடியாது, கேளிக்கைக்கு போக முடியாது, சுற்றுறதுக்கு போக முடியாது, ஒரு சீட்டு விளையாட போய் உட்கார முடியாது. பெண்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து சாமியார், ஜோசியக்காரன், குழந்தை, புருஷன், சமையல், வேலை, ஏர்னிங், இந்த வட்டத்துக்குள்ளே வாழ்கிறதுனால இவங்களுக்கு மன அழுத்தங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது.
நல்லா சொன்னீங்க டாக்டர், இந்த மனசு உடம்பு ரெண்டும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து பெண்களுக்கு தங்களுடைய அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்க இருக்கிறதுனாலையும் இந்த மன அழுத்தங்கிறது அதிகமாக வரும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா?
நம்ம நாட்டை பொறுத்தவரையில் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறது ஒரு மிகப்பெரிய சிரமந்தான். காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கான்னு கேட்குறதுக்கு 51 கேள்விகளை அவங்க எங்கள்கிட்ட கேட்போம். அந்த கேள்விகளில் முதல் கேள்வியே என்னென்னா, உன்னுடைய கணவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வாயிலேருந்து பதில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேரில் ஒரு ஆள் கணவன் இறந்து வந்து 4 வருடங்கள் ஆச்சு, ஸோ இந்த அழுத்தத்துக்கு நாங்கள் 123 மார்க் கொடுக்குறோம். 123 மார்க். இந்த பெண்ணுக்கு நாங்கள் என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும், எவ்வளவு தான் அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு வேலையை கொடுத்தாலும், பணத்தை அள்ளி கொடுத்தாலும், பார்த்து அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை வந்து என்ன பண்ண முடியாது, யாராலும் வந்து என்ன இழப்பை வந்து எங்களால் சைக்கியாட்ரிஸ்ட்னால என்ன பண்ண முடியாது, திருப்பி கொடுக்க முடியாது. என்ன தான் குழந்தை படித்து கலெக்டர் ஆனாலும், குழந்தை படித்து எஸ்பி ஆனாலும் என்னாச்சுது, அந்த மன அழுத்தம். சொல்லப்போனால் கணவன் இல்லாத பெண்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடமாடும் பிணங்கள் தான் நாங்கள் வந்து எங்களுடைய, அதுக்கு வேண்டி நான் வந்து அவங்கள குறை சொல்லி சொல்லலை, பட் எங்களுடைய கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லாச்சுன்னா, குழந்தை இல்லை என்றால் நம்ம சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஃபங்க்ஷன்லே போய் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, அவாய்டன்ஸ். அதாவது போகிறவங்கெல்லாம் என்ன கேட்பாங்க, கல்யாணமாகி 2 மாதத்தில் என்னாச்சு என்னாச்சு. ஸோ அந்த குழந்தை இல்லாத பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து ஒதுக்கப்பட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லாச்சுன்னா, கணவன் தவறு பண்ணுவதை கண்ணால் பார்த்த பெண்கள். தவறுனா ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற இன்றைக்கி யாருமே நம்ம சமூகத்தில் கண்டுக்கிறது இல்லை. எனக்கு ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய என்னாச்சு, ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாகரிகம்னு சொல்லிட்டான். சிகரெட் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை, ஒரு சீட்டு விளையாடிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அந்த கணவன் வந்து இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பு இருக்கான, ஒரு பெண் கண்ணால் பார்த்துட்டான்னா அவள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களே நம்ம சமுதாயத்தில் பார்த்தா ஒரு 10% இருப்பாங்க. இவங்க அழுத்தத்தை நாங்கள் என்ன பண்ண முடியாது, பெருசாக ஒன்றும் எங்களால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வரக்கூடிய அழுத்தம், அது நாங்கள் என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் பண்ணி சில விஷயங்களை இது பண்ணலாம். ரெண்டாவது குழந்தைகளை இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கடன் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, மருமக வீட்டில் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்னாகிறாங்க, நிறைய ஆளாகிறாங்க. அது மாதிரி சிறை தண்டனை, சின்ன சின்ன கேஸில் வந்து பாதிக்கப்பட்டவாங்க. உதாரணத்துக்கு வந்து பெண் வந்து கர்ப்பமான என்னாகும், எல்லா செலவும் என்ன பண்ணணும், அப்பா அம்மா தான் செலவு பண்ணணும், அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. சொல்லிக்கிட்டே போனால் என்னாகும், மன அழுத்தத்துக்கு பல காரணங்கள், ஒரு நெருங்கிய உறவினர்களுடைய ஒரு மரணம், அது வந்து வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, என்ன தான் நம்ம சொன்னாலும் எங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு மாற்று இது எங்களால் பண்ண முடியாது. அதே மாதிரி எங்களால் முடியாத ஒரு விஷயம், நான் கையெடுத்து கும்பிட்ற விஷயம் என்னென்னா, குழந்தைகள் இறந்து போன பெண்கள். அதாவது அது என்ன உறவோ தெரியல, 1 வயசில் ஒரு குழந்தை இறந்துருக்கும், அந்த தாயை வந்து 20 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது எப்படி அந்த 1 வயசில் அந்த குழந்தை அழுதுதோ அதே அழுகிற என்ன பண்ணுறாங்க, 20 வருஷத்துக்கு பிறகு அழுகிறாங்க. நாங்கள் என்ன போய் கவுன்சிலிங் பண்ண முடியும், கேட்போம், அதுக்கு ஒரு ரீஎஷூரன்ஸ் கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு நாங்கள் தேத்தி கொண்டு வரோம். ஸோ அழுத்தத்தை தீர்க்கிறதுக்கு வந்து மருந்து மாத்திரைகளோ அதை வந்து பெரிய உதவாது. அவங்களா வந்து என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிக்கணும், ஒரு வாழ்க்கை முறையை ஒரு மாற்றி அமைத்து அக்செப்டன்ஸ், இதுதான் வாழ்க்கை, நம்ம இருக்கிற வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுவோம், வாழலாம். அதுக்கு ஒரு யோகா, மெடிடேஷன், கோயில், ஸ்பிரிச்சுவாலிட்டி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட பழகி இருக்கிறது, எல்லா திருவிழாக்களுக்கு போகிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்து வாக்கிங், யோகா, இந்த மாதிரி வந்து ஒரு சிரிப்பு அதிகமாக, அதாவது நிறைய ஜோக்கு கேட்டால் என்னாகும், மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சமூக சேவைகள் செய்யக்கூடிய இதில் வந்து பெண்கள் சேர்ந்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு இந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்க முடியும். இதுலேயும் 5% இருக்காங்க, 100க்கு 5% வந்து என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த அழுத்தம் குறையாது. அவங்க மட்டும் எங்களை பார்த்தா அவங்களுக்கு சில மருந்துகளை நாங்கள் என்ன பண்ணும், கொடுத்தா ஓரளவுக்கு தூங்குவாங்க, ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. 100க்கு 100% வந்து அழுத்தத்தை குறைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் தான்.
அதாவது இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த மருந்துகள் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அந்த கவுன்சிலிங் அது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் அவங்கள சரி பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க சார். அப்படி இல்லாமல் இப்போ அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உறவினர்களோ நண்பர்களோ அல்லது நெய்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருக்கிற இடத்த சுற்றி வசிக்கக்கூடியவங்களோ அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுல அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா?
கவுன்சிலிங் சொல்லும்போதே நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்கள மட்டும் எடுக்க மாட்டோம், ஒரு 3 ஸ்பியரில் நாங்கள் பார்ப்போம், அவங்களுடைய ஹெல்த்தை பார்ப்போம், அது சம்மந்தமான கேள்விகள். அடுத்த உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். 3வது வந்து சமுதாயம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் யார்களோ அவங்கள வர வச்சு அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் ஃபோக்கஸிங் நிறைய இருக்குமே தவிர நோயாளிக்கு என்ன பண்ண மாட்டோம், நோயாளின்னு சொல்ல முடியாது, கிளையன் தான் சொல்ல முடியும், நோயாளி என்பது வேறு. ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சுற்றி இருக்கவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நிறைய கொடுத்து அவங்கள என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி, எப்போ நீங்கள் ஒரு ரீஎஷூர் பண்ணுங்கள், பக்கத்தில் வாழ்ந்தால் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம். கவுன்சிலிங்கினாலே ஆலோசனைனாலே என்ன, அதில் முக்கியத்துவம் வந்து உறவினர் நண்பர்களுக்கு தான் முக்கியத்துவமே தவிர அந்த பாதிக்கப்பட்டவருடைய முக்கியத்துவம் எங்கள்கிட்ட கம்மி தான்.
இப்போ அந்த மாதிரி ஒரு நோயாளிகள்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய அதாவது இந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்திருக்குங்களா?
நிச்சயமாக. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு 7 வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரு நம்ம பார் அசோசியேஷன், அதாவது அட்வொகேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணல, நான் ஈவினிங் வந்து ஒரு 4:30 அந்த மீட்டிங்கை நான் ஆரம்பிக்கும்போது உள்ளே உட்கார்ந்த அட்வொகேட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 20 பேர். என்னுடைய பேச்சு இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட இது பேச்சு முடியும் போது பார்த்து உள்ளே இருந்த க்ரௌடு வந்து 200 பேர். அப்போ தான் நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த தீட்டு நிற்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன், அதாவது உறக்கமின்மை, சாப்பாட்டில் வந்து கம்மியாக சாப்பிட்றது, ஒரு எரிச்சல், இதற்கெடுத்தாலும் கோபம், உடல் உள்ள எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது, ஒரு அசதி, என்னடா வாழ்க்கை, நாம் ஏன் வாழணும், எதை பற்றாலும் நெகட்டிவ், என்ன வாழ்க்கை, அதாவது நிகழ்காலத்தை பற்றியும் அடுத்து வரக்கூடிய காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் எல்லாத்தையும் பற்றியது, உடம்பில் வலி, தலைவலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி உடம்பில் பல உபாதைகள், இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை நான் மீட்டிங் பேசின போகிறப்ப ஒரு லீடிங் அட்வொகேட் அவர் ஓடி வந்து, டாக்டர் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க, இதுவரை என்னுடைய மனைவியை நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 நாள் திட்டிகிட்ருக்கேன், இந்த மென்சஸ் ஆகும்போது பெண்களுக்கு இந்த மாதிரி வரும் நீங்கள் சொன்னீங்க, அதாவது ப்ரீ மென்சுரல் டென்ஷன், அதாவது தீட்டு வருவதற்கு முன்னால் எல்லா பெண்களுக்கும் இல்லை, ஒரு 30-40% பெண்களுக்கு வாந்தி, குடைச்சல், தலைவலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி ஒரு தூக்கமின்மை இதெல்லாம் வரும்போது அவங்க வந்து வள்ளு வள்ளி கத்துவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நானும் என் பசங்களும் சேர்ந்து அவங்கள நாங்கள் திட்டி தீர்த்து அந்த 4 நாள் நான் சண்டை போட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். இந்த மீட்டிங் போகிறது தான் தெரியுது இப்படி ஒன்று இருக்குது, நான் இனி வந்து ஃபாலோ பண்ண போகிறேன், அதுக்கு நான் சில ஐடியா கொடுத்துருந்தேன். அந்த ஒரு 4 நாள் நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க, வீட்டில் நீங்களே டிஃபனை வாங்கிட்டு காலையில் வந்து வைங்க, அவங்களோட ரீஅஷூரன்ஸ் கொடுங்க, நீ ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி பாருங்கள், எல்லாமே மாறும். ஆஃப்டர் 1 இயருக்கு பிறகு அவர் எனக்கு ஒரு ஸ்வீட்டோடு வந்து, டாக்டர் இப்போ 1 வருஷமாக என் வீட்டில் நிம்மதியாக இருக்கேன் டாக்டர், முதல்ல இந்த இது தெரியல, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்தப்பறம் தான் என்ன ஆகுது, ஓஹோ, அப்புறம் தான் நான் நெட்டில் போட்டு வெப்சைட்டில் போட்டு பார்த்தேன், ஓஹோ அந்த மெனப்பாஸில் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வருது, அதே மாதிரி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து ப்ரீ மென்சுரல் டென்ஷன், அதாவது தீட்டு வருவதற்கு முன்னால் வரக்கூடிய மன அழுத்தம், இதை பார்த்த பிறகு தான் டாக்டர் நான் மாறினேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு எனக்கு அந்த நிகழ்வு 7 அல்லது 8 வருடங்கள் இருக்கும் அந்த டைமில். இதான் நான் எதுக்கு நான் இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நான் 2001 நம்ம கோயம்பு மாவட்டத்துக்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் வந்து நம்ம மாவட்ட கலெக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியில் வந்து நான் ஒரு மெம்பராக இருக்கேன். அதே மாதிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு நாங்கள் ஒரு அட்வைஸராக பல வருடங்களாக கழிந்த ஒரு 10 வருடங்களாக நாங்கள் இந்த சமுதாய சேவை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த ஒரு கருத்தை வந்து இவங்க விவசாயி எஃப்எம் மூலம் மக்களுக்கு விவசாயிகளுக்கு தெரிவித்ததற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கும் வானொலி நிலையத்துக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்ப நன்றி சார். நாங்களும் வானொலி நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது சில பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் வந்து தெரியும் போது தான் அவங்க மற்றவர்களுக்கும் அனுசரணையாக இருக்க முடியுது. அது இப்படி இருப்பாங்க இந்த ஸ்டேஜில் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுது. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு நம்ம நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றி தெரிவிச்சிடும் சார். வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் அதற்கான தீர்வுகளையும் பற்றி மனநல மருத்துவர் NS மணி அவங்க நிறைய விவரங்கள் நமக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி பயனுள்ள பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்பலை 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் 0422-243-105. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே.